கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 19 அத்தியாயம். அக்காவும் தம்பியும். சோழ நாட்டிற்கு துக்ககரமான செய்தி ஒன்று கிடைக்கப் போகிறது என்று பண்டிதர் கூறிய சொல்வேறு சேர்ந்து அவளை செய்வதறியாது திகைக்க செய்தது. வானத்தி மெல்ல கண் விழித்தாள். அவள் விழி 4 பக்கமும் சுழன்றது. அதற்குள் மாளிகை வைத்தியர் விரைந்து வந்துவிட்டார். அவர் வானத்தியின் நாடியை பிடித்து பார்த்தார். நெற்றியை தொட்டு பார்த்தார். தன்னிடம் இருந்த பட்டு பையினின்று வேர் ஒன்றை எடுத்து வானத்தியின் மூக்கின் அருகில் கொண்டு போய் மெல்ல முகர செய்தார். பிறகு இளைய பிராட்டியிடம் விடை பெற்றுக் கொண்டு புறப்பட்டார். ஆனால் அவர் போய்விடவில்லை. தனியிடத்தை போய் அவர் நின்றதால் அவர் ஏதோ கூற விரும்புவதை பிராட்டி தெரிந்து கொண்டாள். அவளுக்கும் வானத்தியின் உடல்நிலை குறித்து அறிய ஆவல்.
தேவி, இளவரசிக்கு சற்று அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. நான் கொடுத்தனுப்பு மருந்தை 2 தடவை குடித்தால் அதிர்ச்சி மறைந்துவிடும். நிறை மாத சூழ் கொண்டுள்ள இளவரசியின் உடல்நிலையை கண்ணை இமைக்காப்பது போல் காக்க வேண்டும். அவர்கள் இனி எங்கும் நடமாடக்கூடாது. படபடப்பு ஏற்படும் செய்தியை கேட்கவோ பேசவோ கூடாது என்றார்.
இன்னும் பற்பல தற்காப்பு முறைகளையும் கூறினார். நீங்களே இவற்றை இளவரசியிடம் கூறிவிடுவது நல்லது. இந்த நாட்டு மக்களுக்கு நான் விடை கூறி நிற்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தி விடுவாள் போலிருக்கிறதே என்று சற்று நகைத்த வண்ணம் கூறினாள் இளைய பிராட்டி. வானத்தியை நந்திபுரத்து அரண்மனையிலேயே இருக்க செய்துவிட்டு அன்றே தஞ்சை செல்ல விரும்பினாள் இளைய பிராட்டி. சுமதியை அழைத்து வானத்திக்கு வேண்டியவற்றை கவனிக்க சொன்னாள். வல்லவரையர் வந்தால் மட்டும் தான் போயிருக்கும் இடம் தெரிவிக்க சொல்லிவிட்டு வானத்தியிடமும் கூறாமல் தஞ்சைக்கு புறப்பட்டாள் இளைய பிராட்டி. விரைந்து செல்லும் புறவையை விட மிக விரைவாக இளைய பிராட்டியின் மனவேகம் இயங்கியது. அரண்மொழியைக் கண்டு சோழ நாட்டின் ஆட்சி முறை இப்படி கெட்டுவிட்டது என்று கேட்க வேண்டும் என்று ஆத்திரம் அடைத்தது. இன்பவள்ளி காணாமல் போய்விட்டாள் என்று கூறும் போது அருண்மொழி திடுக்கிட்டு எப்படி, ஏன் என்று கேட்பார். அப்போது இன்பவள்ளிக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று கேட்டுவிடுவோம். தன்னிடம் எதையும் மறைக்காத இளவல் இது கேட்டு வெட்கி தலைகுனிவான் என்றெல்லாம் இளைய பிராட்டியின் மனப்பறவை சிறகடித்து பறந்தது. ஆனால் தஞ்சை அரண்மனையின் இளைய பிராட்டி அதிர்ச்சி அடையும்படியான செய்தி காத்திருந்தது. அருண்மொழியை தனியே அழைத்து சென்று நந்திபுரத்தில் நடந்தவற்றை எல்லாம் தெரிவித்து இன்பவள்ளியை பட்ட பகலில் எவரோ கவர்ந்து சென்ற செய்தியையும் தெரிவிக்க விரும்பினாள். இன்பவள்ளியை பற்றி கூறும் போது அருண்மொழி எப்படிப்பட்ட உணர்ச்சியை தெரிவிப்பான் என்பதை காண வேண்டும் என்ற ஆவலும் அவளுக்கு இருந்தது. ஆனால் அருண்மொழியோடு தனியை உரையாட தொடங்கியவுடன் அந்த அதிர்ச்சி தரும் செய்தி வந்து குதித்தது.
மிக முக்கிய செய்தி தெரிவிக்கவே நான் விரைந்து வந்தேன் என்று இளைய பிராட்டி தொடங்கினாள்.
நீங்கள் வராவிடினும் நானே வந்திருப்பேன் அக்கா. தங்களை கேட்காமல் நான் மாபெரும் செயல் ஒன்றை செய்துவிட்டேன்.
ஒரு செயல் என்ன? பலவற்றை செய்யலாம். நீ இந்த நாட்டு இளவரசன், நான் சாதாரண அரச குல பெண் தானே?
அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். தங்களை சாம்ராஜ்யம் ஒன்றுக்கு அரசியாக்கிவிட்டுத்தான் நான் மகுடம் புடைவேன்.
அடடா, எங்கும் எல்லாம் சபதமாகவே இருக்கிறது. பெண் ஒரு நாட்டுக்கு அரசியானால் என்று நான் கேள்விப்பட்டதில்லையே.
ஏன், வல்லவரையருக்கு மீண்டும் அவரது வானகப்பாடி நாட்டை அளிக்கப் போகின்றேன். அப்போது தாங்கள் அரசிதானே?
ஏன் இதெல்லாம் சுற்றி வளைத்து ஆக முடியாததை பற்றி பேசுகின்றாய்? நாடு இருக்கும் இந்த நிலையில்?
ஓ, புரிந்தது. உங்கள் திருமணத்திற்கு நாள் குறிக்க அரண்மனை சோதரரை வரவழைக்கின்றேன். உங்கள் திருமணத்தை நடத்த பெரியவர்கள் இல்லை என்றாலும் இந்த சிறுவன் தக்க முறையில் ஏற்பாடு செய்ய வல்லவன்.
வல்லவன் தான். ஒரு திருமணம் என்ன, பல திருமணங்களுக்கு வழிவகுத்துக் கொள்ளும் திறமை மிக்கவன்.
அக்கா, என்ன சொல்கின்றீர்கள்? இன்று தாங்கள் பேச்சிலே என்னை குறை கூறும் பகுதியே அதிகமாக இருக்கிறதே. நான் அறிந்து எந்த தவறும் செய்யவில்லையே. பழுவேட்டரையருக்கு நான் கொடுத்த உறுதியை அதற்குள் எவரிடம் கூறிவிட்டார்களா? என்னை பொறுத்தருளுங்கள். தங்களை கேட்காமல் நான் ஒரு மாபெரும் தவறு செய்துவிட்டேன் என்று கூறிய அருண்மொழி நடந்தவற்றை ஒன்றுவிடாமல் இளைய பிராட்டியிடம் தெரிவித்தார். இளைய பிராட்டிக்கு அதிர்ச்சி தாங்கவில்லை தான். ஆனால் அதை வெளியில் புலப்படுத்தவில்லை. அவள் இதய கடலில் மற்றொரு மாபெரும் அலை. ஒரு புறம் வானதியின் சபதம், அதை உறுதிப்படுத்துவது போன்று பழுவேட்டரையருக்கு அளித்துள்ள வாக்குறுதி. முல்லைத்தீவில் சந்தித்த இன்பவள்ளி சோழ நாடு வந்திருக்கின்றாள் என்பதை அறியாமலேயே அருண்மொழி இருப்பது. இன்பவள்ளி பட்ட பகலில் காணாமல் போனது போன்ற சம்பவங்கள் இளைய பிராட்டியின் இதயத்தில் மீண்டும் மீண்டும் எழுந்து குழம்பின. இவ்வளவு அலைகளில் நின்று அருண்மொழியை நான் எப்படி மீட்டு அழைத்து வரப்போகின்றேனோ? என் திட்டப்படித்தான் சோழ நாட்டில் எல்லாம் நடப்பதாக கூறுகின்றார்கள். மனிதன் ஒன்றை எண்ணுகின்றான், ஆனால் தெய்வம் ஒன்றை முடித்து வைக்கிறது. இதில் அரச குடும்பத்தவர்கள் விதிவிலக்கல்லரே என்று எண்ணி குந்தவை மௌனமாக இருந்தாள். அருண்மொழி ஏதும் பேசவில்லை. அவர் எதையோ எண்ணிய வண்ணம் இருந்தார். பிறகு அவரே அமைதியை கலைத்து,
அக்கா, என்னை பொறுத்தருளுங்கள். நான் செய்த செயலால் ஏற்படும் விளைவுகளுக்கு நானே தான் பொறுப்பேற்றாக வேண்டும் என்றார்.
தம்பி, நீ ஏதும் தவறு செய்து விடவில்லையே. அரசர்கள் செய்யும் வழக்கத்தையே நீ கடைபிடித்திருக்கின்றாய்.
இல்லை அக்கா, இல்லை. வானத்தை இதை அறிந்தால் வேதனைப்படுவாளே.
வேதனை என்ன? களிப்படைவாள். அவள் முன்பொரு முறை சபதம் செய்திருக்கின்றாள் அல்லவா? அது எளிதில் நிறைவேறிவிடும். அது சிறு பிள்ளை விளையாட்டாக செய்தது. விளையாட்டோ வினையோ அவள் பட்டமேற முடியாதன்றோ
என்று இளைய பிராட்டி கூறியதும் அருண்மொழி திடுக்கிட்டது தெரிந்தது. ஏதும் பேசவில்லை. மீண்டும் பிராட்டி தொடர்ந்தாள்.
அவசரப்படாமலே இதுவரை பல செயல்கள் புரிந்து வந்தாய். ஒரு கணத்தில் நீ அமைதி இழந்து விட்டாய். வாக்கை மீறுவது முடியாது, ஆனால் வாக்குறுதி அளிப்பதை மிக மிக தேவையான போதுதான் பயன்படுத்த வேண்டும். நீ அதிலே வழுவி விடுகிறாய்.
அக்கா, அப்படி நான் வழுவவில்லையே.
இந்த நாட்டில் நீ கொடுத்திருப்பது இதுவே முதல் உறுதி. ஆனால் நீ சென்ற வேற்று நாடுகளில்?
அப்படி என்று அருண்மொழி கூறுவதற்குள் இளைய பிராட்டி குறுக்கிட்டு முல்லைத்தீவு நிகழ்ச்சியை நினைவூட்டினாள். ஆமாக்கா, ஆனால் அந்த உறுதியிலிருந்தும் நான் வழுவவில்லை. விரைவில் திரும்பி வருவதாக கூறி வந்தேன். பத்தின கல் கொடுத்து வந்தேன். ஆனால் திரும்பி வரும் போது அவளை காணவில்லை. அந்த கலையரசி எங்கே சென்றாளோ?
எங்கும் செல்லவில்லை, இங்குதான் இருக்கின்றாள். கடல் கடந்து காவதம் வந்தவளை அச்சமற்ற சோழ நாடு என்று நாம் பெருமைப்படும் இந்த நாட்டில் யாரோ அபகரித்து சென்று விட்டார்கள். இந்த நாட்டிற்கு இன்னும் எத்தகைய ஆபத்து வரவிருக்கிறதோ?
அருண்மொழி துள்ளி எழுந்தார்.
இன்பவள்ளி இங்கு வந்துவிட்டாளா?
அவளை அபகரித்து சென்றவர் எவர்? இதோ இப்போது அவர்களை அழித்து அவளை மீட்டு வருகிறேன். ஒன்றன் பின் ஒன்று அதிர்ச்சி தரும் செய்தியாக வருகிறதே.
ஆம், வரும், வந்து கொண்டே இருக்கும். இப்போது நீ துள்ளி எழுவதால் பயனில்லை. அமைதியும் ஆராய்ந்து செயலாற்றும் திறமையும் இல்லையே, எக்காரியத்திலும் வெற்றி காண முடியாது. அவளை தேடி கண்டுபிடிக்க முன்பே வீரர்கள் விரைந்து விட்டனர். அந்த காரியத்தை வீரர்களால் முடிக்க முடியும். இப்போது நீ செய்திருக்கும் காரியத்தை முடிக்க யாரால் முடியும்?
அக்கா, என்னை சொல்லால் சொல்லாதீர்கள். மகத்தான தவறு செய்துவிட்டேன். தசரதர் தான் கொடுத்த உறுதியால் தானே தீவினை தேடிக்கொண்டது போல் நான் ஒரு கணத்தில் தவறிழைத்து விட்டேன்.
தவறு என்று கூறாதே தம்பி. பழுவேட்டரையரின் மகளுக்கு செய்யும் நல்ல காரியம் தவறாகாது. ஆனால் வானத்தை அறிந்தால் வேதனைப்படுவாள். நிறை மாத சூழ் கொண்டுள்ள அவளுக்கு அதிர்ச்சி தரும் எச்சகிலும் செய்தியும் காதில் விழக்கூடாது.
அருண்மொழி சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு இளைய பிராட்டி கூறினார்.
தம்பி, முடிவு செய்வது மாற்றுவது எல்லாம் எளிதன்று. அவன் இட்ட கோட்டை அழிக்க எவராலும் முடியாது. நீ என்னதான் உறுதி யாருக்குத்தான் கொடு? இந்த நாட்டின் அரசியாக யார் வேண்டுமானாலும் வரட்டும். ஆனால் இந்த நாட்டை பிறகு ஆளும் உரிமை வானதி வயிற்றில் பிறக்கும் பாலகனுக்குத்தான் ஏற்பட வேண்டும். அப்படி இல்லாமல் மாற்றம் எவரையும் எதிர்த்து நான் போராடுவேன். வானதி பாவம், அந்த பேதை பெண் உடல் நலம் குன்றி இருக்கும் போது நான் அவளை விட்டு இவற்றையெல்லாம் கேட்கவா ஓடோடி வந்தேன்? இனி இந்த அரசியல் காரியமே எனக்கு வேண்டியதில்லை.
அக்கா, தங்கள் மனம் வேதனையடைய செய்துவிட்ட எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள். எவ்வளவோ முக்கிய காரியங்கள் இருக்கும் போது காதல் என்றும் கல்யாணம் என்றும் நான் பேசி பொழுதை கழிப்பது எனக்கு வெட்கமாயிருக்கிறது. ஆதித்தனை கொன்ற உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்காது உறங்கேன் என்று காஞ்சியிலே ஒரு உறுதி செய்து அதில் கவனம் சிறிது குறைந்துதான் விட்டது. இன்பவள்ளி காணாமல் போனது போன்ற சம்பவங்கள் எதிரியின் ஒற்றர் நிறைந்திருப்பதை காட்டுகின்றன. அவர்களை ஒழித்துவிட்டுத்தான் வருவேளை. அதற்கு முன்னர் நான் செய்த முடிவை தெரிவிக்கின்றேன். சோழ அரியணை உரிமைதானே தன் மகளுக்கு வேண்டும் என்று பழுவேட்டரையர் கேட்டார். அதை அளித்து அவர் மகளுக்கு அந்த உயரிய இடம் கிடைக்க வழி செய்வேன். நான் அடுத்து பட்டமேறினால் தானே அந்த சங்கடம். என் உரிமையை கண்டரன் மதுரனுக்கு விட்டு கொடுத்து விட முடிவு செய்துவிட்டேன். எனக்கு எவ்வளவோ பணிகள். கலையில் கவனம் செலுத்தி என் இதய லட்சியங்களை நிறைவேற்றி வாழ்நாளை கழிப்பேன்.
தம்பி என்று இளைய பிராட்டி கூறினாள். நன்றாயிருக்கிறது உன் முடிவு. சற்று முன்னர்தான் நான் கூறினேன் நீ எதிலும் அவசரப்படுகின்றாய் என்று. உன்னால் தான் முடிவுகளை செய்ய முடியும் என்று நினைக்கின்றாயா? இத்தகைய அலங்கோலங்களைக் கண்டு நான் மட்டும் சோழ நாட்டில் இருப்பேன் என்று நினைக்கின்றாயா? வடக்கே நடு நாட்டில் சமண முனிவர்கள் அமைதியாக தவம் செய்து வாழ்கின்றனரா? அவர்களுக்கு என் சொத்து முழுமையும் அளித்துவிட்டு நானும் துறவியாக கண்காணாத நாட்டிற்கு போய்விடுவேன்.
அக்கா, அக்கா!
அருண்மொழி அலறினார். உனக்கு இப்போது என் சொல்லால் எவ்வளவு வேதனை ஏற்படுகிறது? அப்படித்தானே நீ கூறிய முடிவு?
எல்லாம் ஆண்டவன் செயல் தம்பி. பழுவேட்டரையருக்கு நீ கொடுத்த உறுதியும் ஈசனின் கட்டளைதான். சோழ நாட்டின் மகுடத்தை நீதனானிய வேண்டும். அதை அணிவது நின்று நீ பின்வாங்க முடியாது. மகுடம் அணியும் வேளை எப்போது வந்துவிட்டது என்று சதுரானனர் கூறியிருக்கின்றார்.
வா போவோம். இனியும் ஆராயாமல் எதையும் செய்யாதே என்று இளைய பிராட்டி கூறினாள்.
இளைய பிராட்டி வந்திருக்கின்றாள் என்றறிந்து அவளை சந்திக்க வந்த பஞ்சவன் மாதேவி அருண்மொழியும் இளைய பிராட்டியும் உரையாடுவது கண்டு இடையே வராமல் சற்று மறைந்து நின்றாள். அருண்மொழியின் பேச்சையும் இளைய பிராட்டியின் அறிவுரையையும் கேட்க கேட்க அவள் உள்ளம் நெகிழ்ந்தது. அவள் விம்மினாள். விம்மல் ஒளி அருண்மொழியையும் இளைய பிராட்டியையும் திரும்பி பார்க்க செய்தது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.